நம்ம ஆரம்பிக்கலாம். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 12-17 வரைக்கும் நம்ம இந்த நேரத்தில் வாசிக்கப்படுறத நம்ம எல்லோரும் கவனமா கேட்போம்.
சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்கே உள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கலைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைகொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படி நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைகொள்ளவர்களுக்கு உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்கு கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதமாக்கிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது.
அப்ப இந்த மாலை வேளையில உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கூடி வந்திருக்கும் போது காதுள்ளவன் கேட்க கடவான், சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவான் என்று நீர் கட்டளையிட்டு இருக்கிறபடி நாங்கள் எல்லோரும் காதுள்ளவர்களாக கேட்கும்படி எங்களுக்கு ஆவியானுடைய உதவியை செய்தருளும் ஆண்டவரே. அதை பேசுகிற எனக்கும் வல்லமையான பரிசுத்தாவினுடைய பலத்தையும் தெளிவான பேச்சையும் நீர் தர வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். இந்த ரெவலேஷன்ல வந்து இன்னும் நம்ம வரப்போற அதிகாரங்களில் பார்க்க போறோம், ஒரு பெரிய போர் நடக்கிறத பார்க்க போறோம். கடவுளுக்கும் சாத்தானுக்கும் விரோதமா நடக்கிற ஒரு பெரிய போரை பார்க்க போறோம். அந்த போர் எதற்காக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்காக நடக்குது. இந்த ரெவலேஷன்ல சபை ரொம்ப முக்கியம், அதைத்தான் நம்ம உணர்ந்துக்கணும். அதனாலதான் இந்த 7 சபைகளுக்கு அந்த ரெவலேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக 7 சபைகளுக்கு ஆண்டவர் லெட்டர் எழுதுறார். ஏன்னா சபை அந்த போர்ல ஈடுபட்டிருக்கு, சபைக்காகத்தான் அந்த போரை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால சபையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம பார்த்திருக்கிறோம் ஆண்டவர் வந்து சபையை மாத்திரம்தான் ரட்சிக்கிறது, அவர் சபைக்கு மத்தியில் மாத்திரம்தான் செயல்படுறது, சபைக்குள்ளேயும் சபையின் மூலமாகவும் தான் தன்னுடைய மீட்பின் பணியை அவர் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். சபையின் மூலமா தான் அவருடைய உண்மையான சத்திய ஒளிய உலகத்துக்கு பரப்புறாருன்றதை பார்க்கிறோம். சபை ரொம்ப முக்கியம். ஆனா அந்த சபையத்தான் சாத்தான் ரொம்ப வெறுக்கிறான், அதுக்கு விரோதமா தான் போர் செய்யணும்னு நினைக்கிறான். நம்ம பார்த்தோம் எபேசியர் சபையில எப்படி அவங்களை தாக்குனானா, அவங்கெல்லாம் ரொம்ப சத்தியத்துல நல்லா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, உழைப்பாளிகளா இருந்தாங்க. ஆனா அவங்களை என்ன பிரச்சனை, முதல் அன்பை இழந்தவர்களா அவங்க இருந்தாங்க, அது ஒரு தாக்குதலா பாக்குறோம். இன்னொன்னு ஸ்மிர்னா சபையை பார்த்தோம்னா அவங்களுக்கு தாக்குதல் வந்து நேராவே இருந்துச்சு, டைரக்டா ஆண்டவர் பார்த்தே சொன்னாரு, சாத்தான் உங்களில் சில பேரை காவலிலே போட போகிறான் அப்படின்னு. அந்த மாதிரி நேரா துன்பப்படுத்துறான், அந்த மாதிரி நேரா துன்பப்படுத்துறது. சாத்தானுடைய இன்னொரு அட்டாக், இன்னொரு இதை பாத்தீங்கன்னா இந்த போர்ல ஒண்ணு வந்து நேரா தாக்குறது, இன்னொன்னு வந்து முதுகுல வந்து குத்துறதுன்னு நம்ம ஊர்ல சொன்னா, முதுகுல வந்து குத்தாத அப்படின்னு. அப்படின்னா ஒரு தந்திரமாக ஒரு திட்டமிட்டு ஒரு நம்ம போர்ல இருக்கிறோன்னே தெரியாதபடிக்கு பின்னாடி வந்து நம்மளை தாக்குறது. அதான் சாத்தானுக்கு ரெண்டு உருவம் நம்ம பார்த்துக்கலாம் பைபிள்ல. ஒன்னு கர்ஜிக்கிற சிங்கம், பயங்கரமா வருவான், துன்பப்படுத்துவான், ஃபாரோ உருவத்துல வருவான்னு துன்பப்படுத்துவான், ரோம் உருவத்துல வந்து துன்பப்படுத்துவான். அது முடியலையா, அந்த துன்பத்துக்கு அவங்க மசியலையா, இன்னும் ஸ்ட்ராங்கா போறாங்களா, அவன் தந்திரமா ஒரு சர்ப்பம் மாதிரி வருவான், கன்னிங்கா வருவான். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போற மூணாவது பர்கமு சபைக்கு அவன் வந்து ஒரு தந்திரமா சர்ப்பம் மாதிரி வந்து அவங்கள வஞ்சித்து அவங்கள பின்னாடி கதவா வந்து அவங்க உள்ள வந்ததே தெரியாதபடிக்கு அவங்கள தாக்குறத நம்ம பார்க்க போறோம். எப்படி அந்த சபையில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாத்தானுடைய பெரிய தந்திரம் இந்த மூணாவது லெட்டர் அந்த சபையில இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைசிங் சர்ச், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பொறுத்துக்கிற ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு சபை. இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனை நரகத்துக்கு கூட்டு போறது ரெண்டு காரியம் தான். இந்த உலகத்திலேயே ஒரு சபையையோ ஒரு மனுஷனையோ அழிக்கக்கூடியது, ஒரு கிறிஸ்தவன் அழிக்கக்கூடியது ரெண்டே காரியம் தான். என்னது? சாத்தான் மனுஷர்களை கிறிஸ்தவங்களை சபைகளை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது ரெண்டே காரியம் தான், வேற எதுவுமே இல்ல. என்னது? சொல்றீங்க நீங்க. ஒன்னு என்ன தெரியுமா? பாவம் இல்லைங்களா? பாவத்தை தான் பயன்படுத்தி எல்லாரையும் அழிக்கிறது. ரெண்டாவது, நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்ல, ரொம்ப முக்கியம், நிறைய பேருக்கு தெரியவும் கூட தெரியாது. ரெண்டாவது, மெஜாரிட்டி கிறிஸ்தவங்க நரகத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கல்ல போதவன். இது ரெண்டே தான், இது ரெண்டுக்கு தான் ஈக்குவலா வார்னிங் இருக்கு பைபிள்ல. தெரியுங்களா, ஆண்டவர் பாவத்தை குறித்து எவ்வளவு எச்சரிக்கிறாரோ கள்ள போதகத்தை குறித்து அவ்வளவும் எச்சரிக்கிறார். ஏன்னா கள்ள போதகத்தின் பயங்கரம் என்ன தெரியுங்களா? கடவுளுக்கு விரோதமாக செய்யறதுக்கும், கடவுள் வசனத்துக்கு விரோதமா நம்மளை செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கும், கடவுளுக்கு விரோதமா நம்மளை செஞ்சுக்கிட்டு இருப்போம், கடவுளுடைய கோபாக்கினை நம்ம மேல வந்துகிட்டு இருக்கோம், நம்ம நரகத்துக்கு போயிட்டு இருப்போம். ஆனா அந்த கள்ளபோதகம் நமக்கு என்ன ஃபீலிங் கொடுக்கும் தெரியுங்களா? கடவுளுக்கு ரொம்ப பிரியமா செய்யறோன்ற ஃபீலிங் கொடுக்கும். எவ்வளவு தந்திரம் அதுல இருக்கு பாருங்களேன். நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம, பங்காளிங்க நம்ம தான், கடவுளுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க நம்ம தான், ரொம்ப நெருங்கி இருக்கோன்ற ஃபீலிங்கை கொடுக்கறதாங்க கள்ளபோதகம். பாவத்தை தந்திரமாக செய்ய வைக்கிறது தான் கள்ள போதகம். போன வாரம் பார்த்தோம், அந்த யூதர்ங்க வந்து அவங்க தங்களை யூதர் என்று கூப்பிட்டுக்கிறாங்க, தேவனுடைய ஜனங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்கள யாருனா பிசாசுடைய சபையாரவங்கன்ற ஆண்டவர் என்ன பயங்கரம். அவங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க யூதருங்க, கடவுளுடைய ஜனங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் கள்ள போதகத்துடைய பயங்கரம், ரொம்ப பயங்கரம், அது ரொம்ப ஹாரிபிள். நிறைய பேர் நரகத்துக்கு கூட்டு போறது அது ஆண்டவர் அதுக்காக பைபிள்ல நிறைய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். ரெண்டு கொரிந்தியர் 11:13 நீங்க ஒருத்தர் படிக்கலாம். ரெண்டு கொரிந்தியர் 11:13, 1 Timothy 4:1 ஒருத்தர் படிக்கலாம். ஒரு ரெண்டு எச்சரிக்கையை நம்ம பார்ப்போமே, ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நம்ம வசனங்களா எடுத்துட்டு போலாம். ரெண்டு வண்டி பார்ப்போம், எப்படி கள்ளபோதகம் வருது, கள்ளபோதகத்தினுடைய டேஞ்சர் என்ன. ரெண்டு கொரிந்தியர் 11:13, யார் முதல்ல எடுத்திருக்கீங்களோ அது படிக்கலாம்.
அப்படிப்பட்டவர்கள் நல்ல அப்போஸ்தலர்கள், கபடம் உள்ள வெளியாட்கள், கிறிஸ்தனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் நொடியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே.
கள்ள போதகத்தினுடைய ஒரு பயங்கரம் என்னன்னா, அவங்க ஒரு கள்ள போதகர்னு நமக்கு தெரியவே தெரியாது. நல்ல போதகர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கள்ள போதகர் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சாத்தானே ஒளியின் தூதன் மாதிரி வேஷம் போடும் போது இந்த கள்ள போதகர் வந்து தங்களை தேவனுடைய மனுஷர்களா காமிச்சுக்கிறது ரொம்ப சுலபம், அதுல வஞ்சிக்கப்படுறது மக்கள் ரொம்ப சுலபம். அது நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொன்று படிங்க, தீமோத்தி 1:4, அதனால ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. இயேசு சொல்லும் போதும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன் அவர் கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையா இருந்தாரு? ஏன்னா அவங்க ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வருகிற ஓநாய்கள், நமக்கு தெரியாது, ஆனா ஆட்டுத்தோலை தான் போத்திட்டு வருவாங்க, நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அவங்க, அதனாலதான் பயங்கரம். தொடர்ந்து படிங்க, தீமோத்தி படிங்க.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சித்த ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
விசுவாசத்தை விட்டு பிசாசின் போதனைகளுக்கு செவி கொடுக்க அநேக பேர் போயிடுவாங்கன்னு போட்டிருக்கு. விசுவாசம் என்ன? பைபிள்ல விசுவாசம்னா நமக்கு நம்ம விசுவாசிக்கிறது ஒண்ணு இருக்கு, விசுவாசத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுங்களா. நம்ம எதெல்லாம் விசுவாசிக்கணும்னு நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அதுதான் விசுவாசம், வேத சத்தியங்கள். அதுக்கும் நம்மளுடைய விசுவாச அறிக்கைன்ற இல்லைங்களா, நம்ம விசுவாச கோட்பாடு தான். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்களா, அநேகர் பிசாசின் போதகங்களை கேட்கணும்னு போயிருவாங்க. கடைசி காலத்துல நிச்சயமா இது தீர்க்க தரிசனமா நடக்கும்னு திம்மோத்தி நாலு சொல்றாரு. இன்னொன்னு ரெண்டு திம்மோத்தி நாலுலயே என்ன போட்டிருக்குன்னா படி இல்ல அதுலயும் போட்டிருக்கு பாருங்களேன். ரெண்டு திம்மோத்தி நாலு ஒண்ணுல இருந்து படிங்கள.
நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை எழுதுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
பவுல் அப்போஸ்தலர் திமோத்திக்கு சொல்றாரு, எப்பா தேவனுக்கு முன்பதாக எல்லாரையும் நியாயத்திற்க தேவனுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன். என்ன, ஜனங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ, சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ, கூட்டம் வருதோ இல்லையோ, அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, நீ என்ன பண்ணணும், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அது பாருங்க, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, அதையே நீ பிரசங்கம் பண்ணு. படிங்க, ஏன் அப்படி பண்ணணும்,
திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சந்தோஷத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணர்வு உள்ளவர்களாக தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு தெளிவாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
காலம் வரும், என்ன காலம், சத்திய ஆரோக்கியமான உபதேசங்களை விட்டுட்டு கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கிற காலம் வரும். அப்படி வரும், அப்படி வரும் போது அது வந்தாயிற்று, இன்னைக்கு வந்திருக்கிறது. ஜனங்க சத்தியத்தை விட்டு கட்டுக்கதைகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் கேட்க போறாங்க அப்படின்றது, அதுதான் சாத்தானுடைய பின்வழியா வந்து தாக்குது. இப்ப சாத்தான் சபைகளுக்கு துன்பம் எல்லாம் கொடுக்கறது இல்ல, யாருக்கும் உயிரெல்லாம் போறது இல்ல. ஆனா சாத்தானுடைய அட்டாக் எங்க இருக்கு, கள்ள போதகத்துல இருக்கிறது, புரியுதுங்களா. அந்த தாக்கம் தான் வந்திருக்கு, அதுலதான் சபைகளை அவன் அழிக்க பாக்குறான். சரி, நம்ம இன்னைக்கு படிக்கிற அந்த பாடத்துல இந்த ஏழு தலைப்புல நம்ம தொடர்ந்து படிப்போம். அந்த சபை எப்படி கஷ்டப்பட்டு இருக்கு, அதுக்கு ஆண்டவர் என்ன மாதிரி எச்சரிக்கை கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது அது ஆத்தர் எழுதுறவர், எழுதுறவர் தன்னை பத்தி என்ன சொல்றாரு, 12வது வசனத்துல
தன்னை
பத்தி அவர் அடையாளம் காட்டுறத வந்து எப்படி காட்டுறாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அவர் எப்படி காட்டுறார், ஏன்னா பயங்கரமா இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். என்ன நான் எப்படி அடையாளம் காட்டுறதுன்னா, கையில கத்திய வச்சுக்கிட்டு அடையாளம் காட்டுறேன். நம்ம பார்த்தோம், இது முதலாவது அதிகாரத்திலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கும் அந்த சபைக்கு ஏற்றபடி தன்னை அவர் அடையாளம் காட்டிக்கிறார். அந்த இந்த எபேசு சபைக்கு வேற மாதிரி, எபேசு சபைக்கு அந்த விளக்கு தண்டுகளுக்கு மத்தியில் நடக்கிறவரா தன் அடையாளம் காமிச்சார். ஸ்மிர்னா சபைக்கு நான் மரித்தேன், மீண்டுமா உயிரோடு வந்திருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் அடையாளம் காமிக்கிறார். ஆனா இங்க என்ன காட்டுறாரு, இருப்புள்ள கருக்குள்ள பட்டயம். அதை சொன்ன உடனே அந்த சபையில நடுங்க ஆரம்பிக்கும். இப்படியா அடையாளம் காட்டுறது ஆண்டவர், இப்படியா வர்றார் அந்த சபைக்கு, குச்சி எடுத்துட்டு வரல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துட்டு நான் வரேன்ற மாதிரி அவருடைய அடையாளம் காட்டுற, அது பார்த்தாவே பயங்கரமா இருக்கும். ஒரு ஒரு ஏன் பட்டயத்தை எடுத்துட்டு வருதுன்னா, அதுக்கு ஒரு ஒரு அடையாளம் வந்து மிகப்பெரிய அதிகாரம். கவர்மெண்ட் கையில பட்டயம் இருக்கிறவங்க தான் கவர்மெண்ட்னுவாங்க, ரோமர்ல போட்டிருக்கு. யார் கையில பட்டயம் இருக்குதோ அந்த காலத்துல அவங்க கிட்ட தான் மிகப்பெரிய அதிகாரமும் கவர்மெண்ட் பவரும் இருக்குன்னு அர்த்தம், பட்டயம் இருக்கிறவங்க கிட்ட தான். அப்படின்னு பார்க்கும்போது இயேசு இதுல என்ன காட்டுறாருன்னா, என்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் பவரும் இருக்குது, நான் என்கிட்ட இருக்கிற பவரை யார தண்டிக்கணும்னு யார அழிக்கணும்னு நான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி அதை காட்டுறாரு. ஆக்சுவலா ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா, அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வார்த்தைகள் எப்படி போட்டிருக்குன்னா, என்கிட்ட ஒரு பட்டயம் இருக்கிறது, அது இருபுறமும் இருக்கிற பட்டயம், அது ரொம்ப கரு ஷார்ப்பான பட்டயம், அதெல்லாம் ஒன்னா பிரிச்சு காட்டுறாரு. ஏன் பிரிச்சு காட்டுறாருன்னா, நம்ம அந்த பட்டயத்தை பத்தி சிந்திக்கும் போது ஒரு கேமரால வந்து சில மூவிஸ் எல்லாம் பார்ப்போம், ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் மெதுவா போகும் தெரியுங்களா. நம்ம அவர் கையில இருக்கிற பட்டயத்தை அப்படி பார்க்கணும்ன்ற மாதிரி நம்ம விரல வச்சு எவ்வளோ ஷார்ப்பா இருக்குது அந்த பட்டயம் பார்க்கிற விதத்துல, அந்த பட்டயத்தை நம்ம பார்த்து அதுக்காக பயப்படணும்ன்ற மாதிரி தான் அந்த வார்த்தைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ஷார்ப்பான இருப்புறமும் ரெண்டு பக்கமும் அது ரொம்ப ஈஸியா அதை கையாளலாம். அது எந்த பக்கம்லாம் திரும்புதோ அழிக்கத்தான் செய்யும், பயங்கரமான அழிவு தான் வரப்போகுது. அதைக்காண்டி அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னா நம்ம வாழ்க்கையில. ஏன் இருப்புறம் பருப்புள்ள இருப்புறமோன்றதுக்கு இயேசு சொன்னாரு, இந்த உலகத்திலேயே நீங்க பயப்படுறீங்களே, ஒரு மனுஷங்களை பார்த்து பயப்படுறீங்க, யாருக்கு பயப்படணும்னு நான் சொல்றேன். மனுஷங்களால என்ன செய்ய முடியும்? உங்க மிஞ்சி மிஞ்சி போனா உங்க உயிர் எடுத்துட முடியும், உங்க பாடியை தான் அவங்க அழிச்சிட முடியும். ஆனா யாருக்கு பயப்படணும் தெரியுமா? நீங்க உங்க பாடியும் உங்க ஆத்மாவையும் ரெண்டையும் சேர்த்து நரகத்துல அழிக்கக்கூடியவருக்கே நீங்க பயப்படணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி இருப்புறமும் பட்டயம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியது யாருக்கு தெரியுங்களா? இந்த இருப்புறம் பட்டயம் உள்ளவர் தான். ஏன்னா இவர் அந்த பட்டயத்தை எடுத்துட்டு வந்தாருன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலாவும் சரி, நம்ம சரீரமாவது, நம்ம அதமா, புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவலி பிசிக்கலி ரெண்டு பக்கமும் அடி, ரெண்டு பக்கமும் அழிவு. அப்படித்தான் அது இருப்புறமும் புள்ள பட்டயம் அப்படின்ற மாதிரி அது வருகிறது. ரொம்ப பயப்படுற ஒரு மிரட்டுகிற ஒரு மரண தீர்ப்பு, ஒரு ஜட்மெண்ட், கழுத்த வெட்டத்துக்கு வந்தா எப்படி வருவாங்க, அந்த மாதிரி வர மாதிரி தன்னை அறிமுகப்படுத்துற. என்ன என்ன இருக்கும் அந்த சபையில இந்த மாதிரி பயங்கரம், அதை நம்ம பார்ப்போம். தன்னுடைய சபைக்கு போய் இப்படி வராரா இயேசு? அது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. தன் நேசிச்ச சபைக்கு இப்படி வராருனா, அவர் காணுகிற சபை, இன்விசிபிள் சர்ச், இன்விசிபிள் சர்ச்னு இருக்கு, காணுகிற சபைக்கு இப்படித்தான் வராரு. ஏன்னா காணுகிற சபையில விசுவாச அந்த கிளைகளும் இருக்கும், அந்த விசுவாசியா இல்லாதவர்களும் அதுல இருப்பாங்க அப்படின்னு, அந்த சபையை கெடுக்கணும்னு பாக்குறவங்க, அந்த சபையின் பரிசுத்தத்தை கெடுக்கணும்னு பாக்குறவங்க, அவங்க அழிக்கிறதுக்கு அப்படித்தான் வராரு அப்படின்ற மாதிரி அதுல நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம அடுத்தது அந்த நகரத்தை பத்தி பார்ப்போம். முதலாவது அந்த ஆத்தரை பத்தி பார்த்துட்டோம், யாருன்னு அவர் எப்படி வராருன்ற பயங்கரத்தை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது அந்த ஆத்தரை பத்தி, அந்த அந்த நகரத்தை பத்தி பார்ப்போம். எந்த நகரம் இது? பர்கமும். பர்கமும் அந்த ஒரு ஊர் இருக்கு அந்த டைம்ல. இந்த ஊர் வந்து எபேசு பட்டணத்திலிருந்து ஒரு 90 மைல் தாண்டி இருக்கிற பட்டணம். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த லெட்டர் எடுத்துட்டு போகும்போது முதல்ல எபேசிய சபை கொடுத்துட்டு போவாரு, நெக்ஸ்ட் ஸ்மிர்னா சபை, அது ஒரு 40 மைல் தூரம், அதுக்கப்புறம் 90 மைல் தூரத்துக்கு தான் பர்கமும் சபை இருக்கிறது. இந்த நகரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலது, ஏன்னா இப்ப படிக்கிற காரியங்களா அது தெரிஞ்சாதான் நமக்கு புரியும். இந்த நகரம் வந்து ரோம் அரசாங்கத்துல ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் கேபிட்டல். இது இந்த நகரத்துக்கு ரோம் ரொம்ப பவர் கொடுத்துருந்துச்சு, ரொம்ப முக்கியமான பவர். ரோம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, எருசலேமுக்கெல்லாம் கொடுக்கல. என்ன பவர் தெரியுங்களா? பட்டயத்தை வீழ்த்துகிற உரிமை. அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்க நினைச்சவங்கள அந்த கவர்மெண்ட் அவங்க சாவடிக்கலாம். யார் அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணா, ரோம் கவர்மெண்ட்ல அது கொடுக்கல, உங்களுக்கு தெரியல. இயேசு அதனாலதான் அவங்களால சாவடிக்க முடியல, ரோம் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஆனா பர்கமு சபைக்கு ரோம் அந்த கட்டளை கொடுத்துருந்துச்சு, நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கல. அதான் பட்டயத்தை வீழ்த்துகிற வல்லமை, அதிகாரம் அப்படின்றது. அதனாலதான் புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம புரியலன்னா ஏன் ஒரு பட்டயம்ன்றாருன்னு நமக்கு இப்பதான் புரியும். அவர் என்ன ஒரு விதத்துல அவங்களுக்கு ஆறுதல சொல்றாரு. பட்டயம்னா நீங்க நினைக்கலாம் பர்கமுக்கு அந்த பட்டயம் இருக்கு, உங்களை எல்லாம் துன்பப்படுத்துறாங்க. 13வது வசனத்துல ஒருத்தர் பொண்ணே போட்டாங்க அந்த பர்கமுல. அந்திபான்றவர் ரத்த சாட்சியா மறித்தாங்க, இந்த பர்கமுலதான் கொண்டு போட்டாங்க அவரை. அவங்க அவர் என்ன சொல்றாரு? அந்த அந்திபான்றவன் மறித்து போனான் அப்படின்றாரு. அப்படின்ற போது அவங்க அந்த பர்கமும் ஊர்ல வந்து அநியாயமா அந்த பட்டயத்தை அவங்க வீழ்த்தலாம். ஆனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? உண்மையாவே எல்லாத்துக்கும் பெரிய பட்டயம் யாருகிட்ட இருக்கு? என்கிட்டதான் இருக்கு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற அதிகாரமும் பொலிட்டிக்கல் பவரும் என்கிட்ட தான் இருக்கிறது. என்னுடைய பட்டயத்தை கம்பேர் பண்ணோம்னா இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த பிளாஸ்டிக் கத்தி மாதிரி. நம்ம கேக் வெட்டுவோம் பாருங்க, அது ஏதாவது வெட்டமா? அதெல்லாம் ஒண்ணுமே வட்டாது. அந்த மாதிரி பட்டயத்தை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயப்படாதீங்க, பட்டயம் என்கிட்ட இருக்கிறது, நான் இருப்புறமும் பட்டயம், நான் டேமேஜ் பண்ணனா போச்சு, எனக்கு உண்மையா இருக்கு, எனக்கு பயப்படாதீங்க, இந்த அதிகாரங்களுக்கு நான் பார்த்து பயப்படாதீங்க அப்படின்றாரு. அதான் அவர் சொல்றது இருப்புறமும் உள்ள பட்டயம். நமக்கு இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம இந்த உலக கலாச்சாரத்தையும் நம்ம கவர்மெண்ட்டையும் அதையும் இதையெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற தேவன், பட்டயத்தை வச்சிருக்கிற தேவன் அவரு தான். அதனாலதான் நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. இவங்க கலாச்சாரம் இவங்களுடைய ரூல்ஸ் ஆண்டவருக்கு தான் நம்ம கீழ்படியும், அவரு தான் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் மேல இருக்கிறாரு. ஐயோ இல்லைங்களே, இங்க சண்டே வேலை பண்ணலன்னா இவங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்களோ தெரியலையே, வேலையை தூக்கிடுவாங்களா, அது பண்ணிடுவாங்களான்னு தெரியலையே, அதை விட பயப்பட வேண்டியது ஆண்டவருக்கு. அவர்தான் பெரிய பட்டயத்தை நம்ம வச்சிருக்கிறாரு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த நகரத்தை பத்தி பார்க்கும்போது ஃபுல் பொலிட்டிக்கல் பவர் அவங்களுக்கு இருந்துச்சு நம்ம பாக்குறோம். ரெண்டாவது ரொம்ப அட்வான்ஸ்டு நகரம், ரொம்ப ரொம்ப தேறின ஒரு நகரம் தான். உங்களுக்கு தெரியுமா அந்த நகரத்துல வந்து அந்த காலத்துல உலகத்திலேயே இருக்கிற பெரிய லைப்ரரி இருந்துச்சான். பரகம்பப்பட்டினம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு வரேன், பெரிய லைப்ரரி இருந்துச்சான். லைப்ரரினா அந்த காலத்துல அந்த லைப்ரரியில வந்து 200,000 வால்யூம் கொண்ட அந்த பார்ச்மெண்ட்ஸ். அந்த காலத்துல நம்ம இப்பெல்லாம் புக்ஸ் இருக்கு, அந்த காலத்துல இருந்தாலும் மிருகம் தோல்ல தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி 200,000 எழுத்துள்ள அந்த இது லைப்ரரியில இருந்துச்சு. அந்த பர்கமோன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம், பார்ச்மெண்ட் தான் அர்த்தம். பார்ச்மெண்ட் என்ன தெரியுமா, அந்த மிருகத்தோட எழுதுறதுதான். தமிழ்ல எனக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் பண்றதுன்னு தெரியல. அந்த பார்ச்மெண்ட் தான் பர்கமோனாவே, அந்த எழுதுற மிருகத்தோட எழுதக்கூடிய ஒரு பேப்பர் மாதிரி அந்த காலத்துல, அதான் பர்கமோ. அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர், அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 19 சுதந்திரம் வந்த பிறகு நம்ம நாட்டுல நம்ம கவர்மெண்ட் ஒரு ரூல் பண்ணாங்க. அப்ப எங்க பாஸ்டர் எல்லாம் லைப்ரரியனா இருந்தாரு. என்னன்னா எல்லா ஊர்லயும் எல்லா ஸ்டேட்லயும் இந்தியாவில லைப்ரரி வைக்கணும்ப்பா, லைப்ரரி வைக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு நாடு சிந்திக்கிற மக்களாக, தேர்ந்த மக்களாக, உருப்பட்ட மக்களாக இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டில் லைப்ரரி இருந்தா தான் முடியும். அந்த மக்கள் படிக்கிற மக்களா இருந்தாதான் முடியும். உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், வாலிப பசங்களுக்கு படிச்ச முட்டாள்களா நம்ம இருக்கக்கூடாது, படிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். பாருங்களேன், இந்த கவர்மெண்ட்லயே படிக்கிற எந்த நாடு எடுத்து பாருங்க, நல்லா படிச்சு படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தாங்க நல்ல சிந்திப்பாங்க, நல்ல பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். படிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும், அது ஒரு கத்துக்கணும், ஒரு ஃபுட் நோட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பரகம பத்திரம் அவ்வளவு அட்வான்ஸ் அந்த காலத்துல, யோசிச்சு பாருங்களேன், பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் அப்போ வரல. பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் ரெஃபர்மேஷன் வந்து சீர்திருத்தம் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்பதாக 200,000 இது எழுதி வைக்கணும்னா ஒன்னொன்னும் அந்த நமக்கு இருக்க பால் பென் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது, அந்த ஃபெதரை வச்சுக்கிட்டு எழுதணும். எவ்வளவு எழுதியிருப்பாங்க, எவ்வளவு இது பண்ணியிருப்பாங்க பாருங்களா, அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அந்த ஊர்ல இருந்துச்சு. சரி, அந்த ஊரை பத்தி அது ஒரு விசேஷமா நம்ம பாக்குறோம். ரெண்டாவதாக அந்த ஊரை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, அது
சாத்தானுடைய சிங்காசனம் இருந்த இடத்தில் நீ குடியிருப்பதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு.
சரி, சாத்தான் சிங்காசனம் அங்க இருக்கிறது. சாத்தான் எங்க குடியிருக்கிறாரு, அந்த ஊர்ல குடியிருக்கிறாராம். இது பாருங்க, இதுல இருக்கிற அதிசயம், the throne of Satan சாத்தானுடைய குடியிருக்கிற இடமா, பர்கமும் எப்படி இருக்கும் அந்த ஊர், யோசிச்சு பாருங்களேன். ஏன் இது, ஏன் இதுன்னா ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி பார்த்து சில காரியம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இது இப்படி சொல்றாருன்னா நிறைய காரியங்கள் இருக்கலாம் அதுக்கு. முதலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல சீசர் ஆராதனை ரொம்ப பெருசா இருக்கும். ஒவ்வொரு தெருவிலையும் சீசருக்கு ஒரு கோயில் இருக்கும். அந்த சீசர் ஆராதனை பண்றவங்களுக்கு தான் அந்த ஊர்ல அரிசி ஃப்ரீயா கிடைக்கும், துணிமணி ஃப்ரீயா கிடைக்கும், அந்த மாதிரி நல்ல சலுகைகள் ஃப்ரீயா கிடைக்கும். ஸ்மிருநாள் அதே மாதிரி தானே இருந்துச்சு. அந்த மாதிரி சீசர ஆராதனை பண்றது ரொம்ப பெருசாங்க, ரொம்ப ஒவ்வொரு நாளும் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இதுவும் ரொம்ப தீவிரமா சீசர ஆராதனை இருக்கும். அது ஒரு காரணமா இருக்கலாம், அது சாத்தான் குடிகொண்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு. ரெண்டாவதாக கிரீக், நம்ம அநேக கடவுளங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த எல்லா கடவுளுக்கும் தலை கடவுள்னு ஒரு கிரீக்ல ஒரு கடவுள் இருந்துச்சான், ஜூஸ்னு ஒரு கடவுள். நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல, ஜூஸ்ன்ற ஒரு கடவுள். அவர் எல்லா கடவுளோட பெரிய கடவுள், அவர் அந்த அந்நிய இதுல வழக்கத்தின்படி அவருக்கு வந்து ஒரு 1000 அடி மலை மேல ஒரு பெரிய ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடம். அந்த ஆல்டர் வந்து சிங்காசனம் மாதிரி காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு ஆல்டர் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஆல்டர்ல ஒவ்வொரு மணி நேரமும் அங்க பலி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த ஆல்டர்ல இருந்து பொங்கி வருகிற புகை வந்து அந்த பர்கமு சபை ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அந்த வாசனையில தான் அந்த பர்கமு சபை வாழும். அந்த மாதிரி விக்கிர ஆராதனை நிறைந்த ஒரு அட்மாஸ்பியர், அது ஒரு காரணம் இருக்கலாம். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரணம், ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய மெடிக்கல் ஸ்கூல் இருக்கும், மெடிக்கல் காலேஜ். உன்னால் நம்ப முடியுமா, அந்த காலத்திலேயே மெடிக்கல் காலேஜ் பர்கமு ஊர்ல இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜ் என்ன மாதிரி மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா, வெறும் இந்த கவர்மெண்ட் சீசரை ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லாம, இந்த அந்நிய கடவுள் ஜூஸ ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லாம, பர்கமு கடவுள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் வந்து அஸ்கலேபியஸ் ஒரு கடவுள். என்ன கடவுள்? அஸ்கலேபியஸ். இது உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு தெரியும். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பெர்கமு கடவுள் யாருன்னா அஸ்கலேபியஸ் கடவுள். அவர் எந்த கடவுள்னா சுகமளிக்கிற கடவுள், சுகத்தை அளிக்கிற கடவுள். அவருடைய சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பு. பாம்பு, அவங்க பாம்பை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத வினோதமான அகோரமான காரியங்கள்லாம் அவங்க செய்வாங்க பாம்பை வச்சுக்கிட்டு. அந்த 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 இதுல வந்து மெடிக்கல்லயே ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில இருந்து அவங்க, இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் படிப்பாங்க இல்லைங்களா, அவங்க படிக்கிறதுக்கு வந்து கேலன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து உலகத்திலேயே மெடிக்கல்ல 2வது ஆள், பெரிய ஆள் அவர். அவர் எழுதினதான் இவங்க எல்லாம் நிறைய பேர் இன்னி கூட படிப்பாங்க, அவ்வளவு பெரிய ஆள் அவர். அவர் பிறந்த இடம் அந்த ஊர் தான், மெடிக்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அவங்க இந்த அஸ்கலேபியஸ் என்ற கடவுளை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அது வந்து மூட நம்பிக்கையில நிறைய கலந்த ஒரு காலேஜ். அது மூட நம்பிக்கை ரொம்ப இருக்கும். அந்த மூட நம்பிக்கையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்கலேபியஸ் ஒரு ஆள் வந்து ஒரு வாட்டி அவர் வீட்டுல சேர்ல உட்காந்துக்கிட்டு இருந்தார். உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு ஒரு பாம்பு வந்து அவருடைய குச்சி, அவர் குச்சி வச்சுட்டு உட்காந்து இருக்கும்போது ஒரு பாம்பு அந்த குச்சியில ஏறி அப்படியே மேல வந்துச்சான். அவர் அதை பார்த்துட்டு ஐயோ பாம்பு கடிக்க போதை சொல்லி அந்த பாம்பு அப்படியே குடிச்சு சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்சு அதை அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சான் செத்த மாதிரி அந்த குச்சியில. இன்னொரு பாம்பு என்ன பண்ணுச்சான், ஒரு மூடியை தன் வாயில எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த குச்சியில ஏறி அது வந்துச்சான். எடுத்துட்டு வந்து அந்த செத்த பாம்பு வாயில அந்த மூலிகை போடனே அந்த செத்த பாம்பு உயிரோடு வந்துருச்சான். இதுதான் இந்த அஸ்கலேபி. இவர் என்ன பண்ணாரா, அந்த மூலிகை எடுத்துட்டு போய் உலகத்துல எல்லாருக்கும் நான் சுகம் கொடுக்க போறேன்ற இவருடைய பிலாசபி. உங்களுக்கு மெடிக்கல் சின்னத்தை நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம ஊர்ல? எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? என்ன இருக்கும் அந்த மெடிக்கல் சின்னத்துல? ரெண்டு பாம்பு இருக்கும், தெரியுதுங்களா? ரெண்டு பாம்பு வளைஞ்சு வந்திருக்கிறோம். இது அஸ்கலேபியஸ் காடு கிட்ட இருந்து வந்தது. அதனாலதான் நம்ம ஊர்லயும் மெடிக்கல் சிம்பல் அஸ்கலேபியஸ் காடு கிட்ட இருந்து வந்தது. அந்த தேவன் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு? பர்கமுல இருந்து வந்தாரு. அது எப்படி நடத்துவாங்கன்னா, அவருடைய கோயில் வந்து அது சுகமளிக்கிற கோயில். உலகத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் அந்த கோயிலுக்கு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயில்ல, அந்த ஊர்லதான் பெரிய கோயில், உங்களுக்கு ஏதாவது வியாதி கீதி கஷ்டம் வந்துருச்சுன்னா நீங்க அந்த ஆலயத்துல போய் ஃபுளோர்ல போய் ஒரு நைட் படுத்துக்கணும். படுத்துட்டா என்ன வந்துருமா, பலவிதமான பாம்புங்க அந்த கோயில்ல ஃபுளோர்ல உருவி ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அந்த இருட்டுல உங்க மேல ஏறி வந்து அதனோட சுகமளிக்கிற வல்லமையும் தண்ணீரையும் உங்க மேல தெளிச்சு உங்களை நல்லா பண்ணி காலையில நீங்க சுகமழிட்டு வெளியே போவீங்க. பலவிதமான பாம்பு அந்த கோயில்ல இருக்கும். அந்த ஒரு ஆராதனை அந்த ஒரு கோயில அந்த ஊர்ல இருந்துச்சு, புரியுதுங்களா? இது சீசர் கோயில் ஆராதனை மாத்திரம் இல்ல, ஜூஸ் ஆராதனை மாத்திரம் இல்ல, இந்த சர்ப்பங்களின் அஸ்கலேபியஸ் ஆராதனை அந்த ஊர்லதான் இருந்துச்சு. பாம்பு, அது பழைய பாம்பு. இப்ப வரப்போகுது நமக்கு ரெவலேஷன்ல பார்க்க போறோம், அதனோட அடையாளம் அங்கதான் இருக்குது, அங்கதான் இருக்குது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தான் குடியிருக்கிற இடத்துல நீ இருக்கிறாய் அப்படின்னு. அந்த இந்த மாதிரி மூட நம்பிக்கை பயங்கரம் நிறைந்த ஒரு இடத்துல நடுவுல ஒரு சிறு சபை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துல அதான் நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய வல்லமை பாருங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னாரு. அது சாத்தானுடைய சிங்காசனமும் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் ஒரு சபையை கட்டிட்டு வந்துக்கிறார் பாருங்களா. அது சாத்தான் குடியிருக்கிற இடம், அங்க போய் சபை இருக்க முடியுமா? அங்க போய் ஒரு சபையை கட்டிட்டு வந்துருக்கிறார். இன்னொன்னு கூட பாக்குறோம் நம்ம, வேத வசனம் இல்லாத இடத்துல, வேத வசனம் படிக்காத இடத்துல எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் மெடிக்கல் டாக்டர் படிச்சிருந்தா, மூட நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். வேத வசனம் மாத்திரம் தான் நமக்கு தெளிவையும் அறிவையும் கொடுக்கறது. பாருங்க, அவ்வளவு படிச்சிருக்காங்க, 200,000 புக் எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் படிச்சு அறிவு இல்லாதவங்களுக்கு பாம்புள்ள போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்தவன்ற ஒரு பேர்ல வேத வசனமே அங்க இருக்காது, எல்லாம் கை தட்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? வேத வசனம் இல்ல. பெரிய பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்துல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. வேத வசனம் இல்ல, மூட நம்பிக்கை எப்படி வருது பாருங்களேன். சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். சரி, அந்த நகரத்தை பார்த்து முடிச்சோம், அந்த சபையை நம்ம பார்ப்போம். அந்த சபை வந்து அதுக்கு நடுவுல ஆச்சரியமா ஒரு சபை ஏற்பட்டிருக்கு. இந்த சபை எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த சபை யார் ஏற்படுத்தினாங்கன்னு தெரியாது. ஆனா எபேசஸ் பட்டணத்துல பவுல் அப்போஸ்தலர் 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது, அவருடைய ஊழியத்தினால அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19:10 ஒரு வாட்டி படிச்சுட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19:10.
இரண்டு வருஷ காலம் இப்படி நடத்தினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள்.
பவுலுடைய ஊழியம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்குன்னா, அந்த ஆசியாவில் இருக்கிற எல்லோரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டாங்களாம். அந்த நேரத்துல எபேசுல இருந்து 90 மைல் தானே, ஜனங்க அங்க போயிருந்திருக்கலாம். அங்க போய் வல்லமையா ஆண்டவர் வேலை செய்து அங்க ஒரு சபை ஏற்பட்டிருக்கலாம், அதை நம்ம கெஸ் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதைத்தான் நம்ம பாக்குறோம். சரி, அடுத்ததாக ஆண்டவர் அந்த சபைக்கு கொடுக்கிற புகழ்ச்சி அதை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் அந்த சபை கொடுக்கிற புகழ்ச்சி அது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்காருன்ற ஒரு ஆச்சரியம் தான் நமக்கு. ஏன்னா அந்த சபை கூட உண்மையான சபை, அது ஆண்டவர் புகழத்தக்க ஒரு சபை. அந்த சில காரியம் அந்த சபையில புகழ போறாரு, அந்த அளவுக்கு ஆண்டவர் போய் அந்த இடத்துல போய் கிரியை செய்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் சாத்தானுடைய சிங்காசனம்னு சொல்லுகிற ஒரு இடத்துல. சரி, நம்ம படிப்போம் அந்த வசனங்களை தொடர்ந்து.
நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும்,
இல்ல புகழ்ச்சி 13 வசனம்,
உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாள்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன்.
நல்லா அறிந்திருக்கிறேன். அவங்கள புகழ்ற அவங்களோட புகழ்ச்சி அறிந்திருக்கிறேன். என்ன ஆண்டவர் ஒரு பாருங்கள, வெறும் நம்மள ஒரு பக்கம் இதுல குறை இருக்குன்னு காமிச்சாலும் புகழ்ச்சி அவர் புகழாம விடுறதே இல்லை. அப்படித்தான் ஆண்டவர் நம்மள பாக்குறது. நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவனுடைய நல்ல காரியங்கள்லாம் பார்த்து புகழ்றாரு. அதே நேரத்துல சில காரியங்கள் எனக்கு விரோதமா இருக்கிறது, அதை நீ உடனே சரி செய்யணும் அப்படின்றார். புகழ்றது என்னது? உன் கிரியைகளை. என் சிவராஜ சபையில கேட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த ஊர்ல கிறிஸ்தவனா எந்திரிக்கிறதே கஷ்டம். நைட் ஒரு நைட்டா ஏதோ ஆகுறது உண்டு. ஆனா அங்க போய் நீ என்ன பண்ணிருக்காங்க, இந்த சபை கிரியைகள் பண்ணிருக்காங்க, ஆண்டவருக்காக சாட்சியா சில காரியங்களை பண்ணிருக்கிறாங்க. அது பெரிய ஆச்சரியம். நம்ம எல்லாம் பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள. ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கோங்க. சாத்தான் குடியிருக்கிற அவனுடைய ஹெட் குவார்டர்ஸ்னா அவன் என்ன பண்ண, அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அங்க இருக்கிற பாவங்கள் எப்படி இருக்கும், அகோரமான வேசித்தனம் அவலட்சணம் அசுத்தாவிங்க எல்லா ஆவிகளும் வச்சுக்கிட்டு என்ன கட்டுப்படுத்துவான். அந்த இடத்துல இப்ப கிறிஸ்துக்காக சில கிரியைகள் செய்யறதுன்னா எவ்வளவு கஷ்டம். ஆனா இவங்க பண்ணிருக்காங்க, பண்ணிருக்கிறாங்க. அதை ஆண்டவர் பார்த்து அதை மெச்சுக்கிறார். ஃபுல்லா அவன் அதிகாரத்துல அவன் கண்ட்ரோல் பண்றான். அவனுடைய ஆட்சியை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாத இடத்துல சிங்காசனத்தை வச்சு கண்ட்ரோல் பண்றான். அந்த இடத்துல போய் இயேசுக்காக சில கிரியைகள் செஞ்சிருக்கிறான். அது ரொம்ப பெருசு. அது ஆண்டவர் பார்த்து மெச்சுக்கிறார். நம்ம பாருங்களேன், நம்ம என்ன சொல்றோம், சில நம்மள நம்ம கத்துக்கணும் இதுல. நம்ம ஐயோ இந்த ஏரியாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, வெறும் முஸ்லிம்ஸ் தான், வெறும் இந்துஸ் தான், ரொம்ப பிஜேபி காரங்க அதை பண்ணிடுவானுங்க, நம்ம ஏதாவது போய் சொல்ல போனா அதை பண்ணிடுவானுங்க. சாத்தானுடைய சிங்காசனத்துல அவங்க கிரியைகள் பண்ணிருந்தா நம்ம ஏதாவது நமக்கு முகம் இருக்குதா? நம்ம போய் சொல்றது இங்க ஏதோ சின்ன குட்டி பிசாசு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, சாத்தானுடைய சிங்காசனமா இது ஒன்னும் இல்ல, இங்க போய் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கலாமா? எவ்வளவு தப்பு. ஆனா அவங்களுடைய கிரியைகள், சிங்காசனத்துக்கிட்டே நீங்க போய் அங்கேயே போய் ஒரு பாட்டுல வர மாதிரி பிசாசுங்க ராஜ்யங்களை ஜெயித்து போட எவனை அனுப்புவேன்? அதான் ஆண்டவர் கேட்கிறார். எனக்காக போய் எவன் என்னுடைய கிரியைகளை சொல்ல முடியும், எனக்காக கிரியை செய்ய முடியும்? ஆனா இவங்க செஞ்சதா நம்ம பார்க்கலாம். ஒரு இந்த சபைக்கு ஒரு பெரிய போதகரோ ஒரு பெரிய அப்போஸ்தலர் ஊழியம் இருந்தத மாதிரி தெரியல, ஆனா இவங்களுடைய கிரியைகளை ஆண்டவர் மெச்சுக்கிறார். ஏன்னா முழு ஆசியாலேயே கிறிஸ்தவ சாட்சியா இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான இடம் வந்து பர்கமோன்றான் அப்படின்லாம். அந்த இடத்துல போய் இவங்க சாட்சியா இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் நம்முடைய கிரியைகள் அடுத்ததாக என்ன சொல்றாரு? நீ குடியிருக்கிறதையும் ஆண்டவர் வந்து நம்ம கிரியைகளை மாத்திரம் பாக்குறது இல்ல, நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில குடியிருக்கிறோம்ன்றத பார்த்தோம், அவர் அப்ரிஷியேட் பண்றார். அதை நம்ம பார்த்தோம், புரியுதுங்களா? நமக்கு எந்த மாதிரி சுற்றுச்சூழ்நிலை, என்ன மாதிரி கஷ்டங்கள், என்ன மாதிரி பிரத்யேகமான நமக்குன்னே இருக்கக்கூடிய பிரச்சனையான சூழ்நிலைகளை ஆண்டவர் பாக்குறார். அந்த நிலையில நீ இருக்கிறிய, அந்த மாதிரி கஷ்டமான இடத்துல நீ கொஞ்சம் கூட கொஞ்சம் சைத்தியம் பெருசா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க புகழ்றாரு. அவ்வளவு சோதனைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும், அவ்வளவு பிரச்சனைகள், அந்த மாதிரி அசுத்த ஆவிகள் நிறைந்த ஒரு அட்மாஸ்பியர்ல, அசுத்த நிறைந்த அட்மாஸ்பியர்ல அவங்க ஆண்டவருக்காக கிரியை செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் என் நாமத்தை நீ பற்றி கொண்டு இருக்கிறது, பாக்குறீங்களா? அடுத்த புகழ்ச்சி, என் நாமத்தை நீ பற்றி கொண்டு இருக்க. பற்றி கொண்டு இருக்கிறதுனா ஒரு புயல் வந்துச்சுன்னா ஏதோ ஒன்னு எப்படி பிடிச்சுக்குவோம், உடும்பு புடினுவாங்க, என்ன பண்ணாலும் இத வண்டி நான் உடவே மாட்டேன்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்க. அவர் நாமம்னா அவருடைய கேரக்டர், அவர் யாருன்றது, அதை அவங்க ரொம்ப பற்றி கொண்டு இருக்கிறாங்க. விடாமல் என்னதான் ஆண்டாலும் ஆண்டவர் உயிரே போனாலே ஆண்டவரை நான் விட மாட்டேன், அவங்க ஒரு சாட்சியா இருந்திருக்கிறாங்க. சரி, அப்புறம்
சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன்.
அடுத்ததாக என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதளிக்காம இருக்கிறது, அது என்ன? என் நாமத்தை பற்றி இருக்கிற, சரி, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்க, ஒரு லாயலா இருக்கிறாங்க, அது ஒண்ணு. என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதளிக்காம இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஆண்டவருடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை அவங்க மறுதளிக்காம இருக்கிறாங்க. ஜனங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, அதை ஒண்டி நம்ம மறுதளிச்சு புதுசா தேடுவோமா புதுசா பார்ப்போமான்னு இல்லை. ஆண்டவர் சத்தியம் இதுதான், யார் கேட்டாலும் கேட்கலனாலும் அதைத்தான் நான் பற்றி கொண்டிருப்பேன், அதை மறுதளிக்க மாட்டேன், அது ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன். என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதளிக்கல, அவங்களுடைய தைரியத்தை பாருங்களேன். என்ன ஆயிருக்குன்னா, அந்த விசுவாசத்துக்காக அங்க அந்திபான்ற ஒருத்தனை கொன்னே போட்டாங்க. அந்த ஊர்ல என்ன செஞ்சாங்களாம், அவரை பிடிச்சி ஒரு பிராஸ்ல அவருக்குனே ஒரு பெரிய ஃபர்னஸ் மாதிரி செஞ்சு அதுல அவரை போட்டு உடம்ப ரோஸ்ட் பண்ணி அவரை சாவடிச்சிட்டாங்க. பாலிகார்ப் செஞ்சத போன வாரம் பார்த்த இல்லைங்களா, அந்த மாதிரி இவருக்கு செஞ்சிருக்கிறாங்க. அவர் ஒரு பாஸ்டரா இருந்திருக்கலாம் அந்திபா, அவருக்கு போய் பயங்கரமா சாவடிச்சிருக்காங்க. அவர் சாட்சியா, நல்ல சாட்சியா, உண்மை உள்ளாரா இருந்தது. அதை பார்த்துட்டு இவங்க வந்து, ஐயோ, நம்மள கொல்ல போறாங்களே, நம்மள அழிக்க போறாங்களே, அவங்க போகல. அதை பார்த்திருந்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? மறுதளிக்காம இருந்திருக்கிறாங்க. செத்து அவரு கண் முன்னாடி அவங்க செத்து இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டும் சரி, நெக்ஸ்ட் நமக்கு ஐயோ நம்மளா இனிமே தப்பிச்சுக்குவோன்ற மாதிரி அவங்க ஓடல. அதை பார்த்தோம், என்னுடைய விசுவாசத்தை நீ மறுதளிக்காம இருக்கிற. என்ன மாதிரி ஒரு சபை பாருங்களேன், என்ன ஒரு புகழ்ச்சி! அப்படி இருக்க முடியுமா நம்மளால? அவங்களா பார்த்து நம்ம தலைகுனிய வேண்டியதா இருக்கு. என்ன மாதிரி இருக்கா இருந்திருக்காங்க பாருங்களேன். சரி, அவங்களுக்கு அவரு அந்திபா, அவருக்கு என்ன, அவரை விவரிக்கும் போது என்ன சொல்றாரு, எப்படி விவரிக்கிறாரு? எனக்கு உண்மையுள்ள சாட்சி. அப்புறம் எனக்கு உண்மை உள்ள சாட்சி, அந்திபாவை சாவடிச்சிட்டாங்க. ஒரு பாஸ்டரா இருந்திருக்கலாம், அவரை சாவடிச்சிட்டாங்க. ஏன் சாவடிச்சாங்க? எனக்கு உண்மை உள்ள சாட்சி. இதுல பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா? இயேசு வந்து தனக்கு தன்னுடைய பேர் என்னவா சொன்னாரு தெரியுங்களா? 1:5 தனக்கு பேர் என்ன சொல்றாரு?
உண்மையுள்ள சாட்சியும்.
யாருக்கு தெரியுமா? மருத்துவர் வந்து தன்னுடைய பேர் உண்மையுள்ள சாட்சின்றாரு. அந்த பேரை போய் அந்திபாக்கு கொடுக்கிறாரு, அந்த பட்டத்தை. இதை விட ஒரு பெரிய கனம் என்னங்க இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு? இயேசுடைய பேர் இயேசுவே, என் பேரை உனக்கு கொடுக்கிற, என்ன மாதிரி எனக்காக சாட்சியா நீ மறுத்திருக்கிற, அந்த மாதிரி உண்மை உள்ள சாட்சி அவன் உயர்த்துறார். என்னுடைய உண்மை உள்ள சாட்சி அந்திபா, அந்த செத்ததை நீ பார்த்திருந்தோ நீ அப்படி இருந்திருக்கிறே அந்திபா. பாருங்களேன், மிக உயர்ந்த ஒரு தியாகத்தை அவர் உண்மை உள்ள சாட்சியா இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாருங்க. இன்னும் ஒரு ரத்த சாட்சியா மறுச்சிருக்கிறார், பெரிய தியாகத்தை அவர் பண்ணார். நம்ம இதை பார்த்து நம்ம கத்துக்கணும், நம்ம என்ன தியாகத்தை செய்யறோம் உண்மை உள்ள சாட்சியா இருக்கிறதுக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம நம்முடைய பேரை விட்டு கொடுக்கறது இல்ல, யாருமே நம்மளை தப்பா பேசிட கூடாது அதை விட்டு கொடுக்கறது இல்ல, சில தப்பான பழக்கங்களை விட்டு கொடுக்கறது இல்ல, சில வசதிகளை விட்டு கொடுக்கறது இல்ல. ஆனா உண்மையுள்ள நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துருவோம் அப்படி. ஆனா அந்திபா பாருங்களேன், அவன் உண்மையுள்ள சாட்சியா இருக்கணும்ன்றதுக்காக உன்னதமான விலையை கொடுத்து தான் மறித்தான். என்ன பயங்கரமா இருந்திருக்கும் அவர் மரணம், அந்த மாதிரி பிராஸ் இதுல போட்டு அவர் ரோஸ் பண்ணியிருந்தா அது கூட அஞ்சாம. ஆனா இயேசு அவரை உயர்த்துறாரு. பாக்கும் இத நம்மளும் விசுவாசிங்க, நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன மாதிரி சாட்சியா இருக்க போறோம்? உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன தியாகத்தை செய்யறோம்? நம்ம யோசிக்கணும். அது பெரிய நம்மளை வெக்கப்படுத்துற மாதிரி அந்த சில சோம்பேறித்தனத்தை வசதிகளை சில லட்சதிய விடுறதுக்கே நமக்கு கஷ்டம். அதுவே ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஆண்டவருக்கு உண்மையுள்ள சாட்சி இருக்கிறதுக்கு மிக உன்னதமான தியாகத்தை செய்த அந்திபாவை நம்ம பார்த்து கத்துக்கணும். சரி, ஒரு அருமையான சபைங்க, அருமையான அதிசயமான சபை. சரி, அடுத்ததாக அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கடிந்து கொண்டுதல்லாம் ரொம்ப பேஜாரா இருக்கு. படிக்கிறது கூட இதோட முடிச்சிடலாமா, பருகும் சபை நல்ல சபைன்ட்டு போயிடலாமான்னு நமக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சபை அவர் திட்டுறாரு. ஆனா மெய்யாகத்தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் திட்டுறாரு. ஆனா நம்ம அதான் பாத்துக்கணும். படிங்க. முரளி, நீ அதை செய்யற இதை செய்யற, இத பத்தி நான் ரொம்ப மெச்சத்துக்கிறேன், இது மெச்சத்துக்கிறேன், ஆனா உன் பேரில் எனக்கு இது 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 குறை இருக்கிறது. நீங்க உங்க வீட்டுல போய் மார்க் போட்டுக்கிறேன், எதை பத்தி ஆண்டவர் என் மேல குறை சொல்லுவாரு? ஏன் ஆண்டவர் லெட்டர் எழுதிதான் சொல்லணுமா? அடி வாங்கித்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒண்ணு மெச்சத்துக்கிறேன், ஆனா இது இது நான் போட்டேன், இது எது எல்லாம் ஆண்டவர் குறை சொல்லுவாருன்னு நம்மள சோதித்தறியணும். நம்மள ஆண்டவர் சோதித்த இது 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 குறை இருக்கிறது. அந்த சபைக்கு பார்த்து சொல்றேன் பாருங்க.
விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு.
இத ரொம்ப கவனமா கவனிக்கணும். அந்த சபையை முழுசா அவர் திட்டல, என்ன திட்டுறாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் தப்ப தப்பா மேல் பார்வையா படிச்சுட்டு சொல்லக்கூடாது. என்னத்த அந்த சபையில பிரச்சனையா பாக்குறாருன்னா, இவங்க வந்து அங்க இருக்கிற கள்ள போதகத்தை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க அந்த சபையில இருக்கிற சில மக்கள் கள்ள போதகத்தை நம்பி இருக்கிறத பாவம் போனா போட்டோம்னு பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த சபையை பிடிச்சி கடிந்து கொள்றாரு. அதான் நம்ம பார்க்கணும். ஒரு சபையுடைய பொறுப்பு என்ன தெரியுங்களா? அந்த சபையுடைய வாழ்க்கை மாத்திரம் பரிசுத்தமா இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கக்கூடாது. த டாக்ட்ரின் அண்ட் லைஃப் என்னுவாங்க, த பியூரிட்டி ஆஃப் த டாக்ட்ரின் அண்ட் லைஃப். அதாவது நம்ம சத்தியமும் சுத்தமா இருக்கணும், அந்த சுத்தமா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையும் சுத்தமா இருக்க முடியும். கள்ள போதகத்தை நம்ம சேர்க்கவே கூடாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டு காரியம் தான் நம்மள அழிச்சு போன சபையாக, ஒன்னு பாவம், இன்னொன்னு கள்ள போதகம். கள்ள போதகம் வர்றதுக்கு விடவே கூடாது. ஒரு சபையினுடைய பொறுப்பு என்ன? அது வந்து அந்த சபை மக்கள் சத்தியத்தை மாத்திரம் நம்பணும், கள்ள போதகத்தை அவங்க போக கூடாதுன்னு பாதுகாக்கணுங்க. அந்த பாதுகாப்பு அந்த பொறுப்பு அவர் திட்டுறாரு பாருங்களா. உங்க சபையில இருக்கிற மக்கள் வந்து சில கள்ள போதகத்தை நம்புறாங்க, அதை நீ பொறுத்துக்கிட்டு இருக்கிற, அதை டீல் பண்ணாம விட்டுருக்குற சபையினுடைய பொறுப்பு. ஏன்னா அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து நம்ம எல்லாரும் அந்த அவர் கனவுல வந்துச்சு, இவர் கற்பனையில வந்துச்சு, அவருக்கு அந்த முந்தாங்க தாண்டவர் பேசினாரு, இவர் பேசினாருன்ற கதையெல்லாம் நம்ம நம்ப கூடாது. அதனாலதான் நம்ம விசுவாசிக்கிற சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. நம்முடைய சீர்திருத்தவாதிங்க, நம்முடைய முன்னோர்ங்க, ரிஃபார்மர்ஸ், பியூரிட்டன்ஸ்ன்றவங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், வேதத்தை நல்லா அறிஞ்சவங்க நமக்காக எழுதி கொடுத்துருக்காங்க. 1689 இல்லைங்களா? இதான் நம்ம விசுவாச அறிக்கையா நம்ம நம்புறோம். இதுல போட்டிருக்கு என்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நான் யாரு, திருத்துவனா என்ன, பராமரிப்பு, சபை, ஆராதனை, ரட்சிப்பு, காஸ்பல்னா என்ன, மனம் திரும்புதல்னா என்ன, ஆராதனை, கல்யாணம்னா என்ன, ஞானஸ்தானம் என்ன, கம்யூனியன், ரெண்டாவது வருக, உயிர்த்தெழுக, இதுதான் நம்ம நம்புறோம். இது வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட சத்தியங்கள், இதுதான் நம்ம நம்புறோம். இதைத்தான் நம்ம நம்பினமே தவிர, நாளைக்கு புதுசா ஒருத்தனுக்கு கனவு வந்துச்சு அவர் வந்து சொல்றாருன்றத இதுக்கு ஏற்றபடியெல்லாம் நம்ம நம்ப கூடாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னுமே வரப்போற மக்கள் இருள் காலத்துக்கு மூட நம்பிக்கைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் உள்ளடக்கி முறையாக சுருக்கமாக சத்தியங்களை நமக்கு இதுல வடிவமைத்து கொடுத்துருக்கிறாங்க. பைபிள் இருக்கிறதுதான் ஒரு ஆர்டரா நமக்கு போட்டு கொடுத்துருக்கிறாங்க. எத்தனை பெரிய ஞானிங்க, ஆயிரக்கணக்கான சீர்திருத்தவாதிங்க, பியூரிட்டன்ஸ் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம நம்புறோமே விசுவாசத்தை தவிர, இதை நம்புறமா தான் பாத்துக்கணும். பாருங்களா, அதுதான் அவரு அங்க கடிந்து கொள்றத பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு மெம்பர்ஸா இருக்கிறவங்க கண்டதையும் விசுவாசிக்க கூடாது, கண்டதையும் நம்ப கூடாது. அதனோட சபை பொறுப்பு வந்து சபையினுடைய பொறுப்பு, அதனோட பொறுப்பு சபையினுடைய பொறுப்பா நம்ம பாக்குறோம். சரி, அவங்கள அதை கடிந்து கொள்றத நம்ம பார்ப்போம். அவர் எப்படி கடிந்து கொள்றாருன்னா, அது ஒரு பெரிய வியாதி இருக்கு, அவங்க திட்டுறாரு, ஒரு பெரிய வியாதி இருக்கு, அதை உடனே நீங்க சரி செய்யலாம், அவங்க சபை அழிய போகுது. சபை அழிய போகுது. என்ன வியாதி? ரெண்டு விதமான கள்ள போதகத்தை அவர் திட்டுறாரு. ஏன், ஏதாவது நம்பினா நம்பிட்டு போறாங்க. திடீர்னு நம்ம சபையில யாரோ ஒருத்தர் தினகரன் ரொம்ப நம்புறாரு, அவரு அம்மா அம்மா பாரம்பரியத்துல தினகரன் போதகத்தை ரொம்ப நம்புறாரு, நம்பினா நம்பிட்டு போறாரு, நம்ம விடலாமா? கள்ள போதகத்தை நம்ம விடவே கூடாது. ஏன்னா அவங்க எதை நம்புறாங்களோ அதை பொறுத்து தாங்க அவங்க வாழ்க்கை இருக்கும், இல்லைங்களா? நம்ம எதை நம்புறோமோ, தியாலஜி டிட்டர்மைன்ஸ் ஆர் பயாலஜின்றோம், நம்ம எதை நம்புறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்ம நம்பிக்கை சுத்த டாக்டரின்ல இருக்கணும், ஆரோக்கியமான உபதேசத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு பிசாசின் போதனைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் நம்ம போகக்கூடாது. அதை நல்லா சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறது தான் சபையினுடைய பொறுப்பு. அது அதனால தான் அவர் அங்க கடிந்து கொள்றத பாக்குறோம். இந்த சபை என்ன பண்ணிருக்கு, போனா போட்டோம், அவங்கதான் நம்பிட்டு இருக்கிறாங்க, போனா போட்டோம். என்ன ரெண்டு போதகம், ரெண்டாவது ரெண்டு போதகத்தை நம்ம பாக்குறோம், என்னன்னு பார்ப்போம். அந்த கள்ள போதகம், சரி படிங்க.
விக்கிரகங்களுக்கும் படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை கைக்குள்ளவர்கள் உன்னிடத்தில் உண்டு.
பாலாம் என்ற போதகம், பாலாம் என்ற பிளேயாக்குடைய போதகம், பாலாம் பாலாக் கதை வந்து நீங்க போய் வீட்டுல படிக்கணும். நம்பர்ஸ் என்னாகுமோ 22, 23, 24, 25 படிச்சீங்கன்னா ஒரு அற்புதமான கதை. சுருக்கமா நான் சொல்றேன், வீட்டுல போய் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பழைய ஏற்பாடுல இருந்தவர், அவரு வந்து இஸ்ரேல் ஜனங்க யாத்ரா ஆமத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்கும் போது அவரு அவங்க எதிர்க்க அந்த ஊர் எதிர்க்க மோவாப்ன்ற ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த மோவாப்ன்ற ஊருக்கு ராஜா வந்து பாலாக். அவர் வந்து இந்த ஜனங்களை பார்த்து, ஐயோ எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வராங்களே, நானும் அழிஞ்சுதான் போயிட போறேன்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, பாலாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் வந்து புதிய ஏற்பாடுல இருக்கிற யூதாஸ் மாதிரி பணம் ஆசை பிடிச்ச தீர்க்கதரிசி. அவன் வந்து ஆனா அவனுக்கு பெரிய தீர்க்க தரிசனம் வர இருந்ததுனால அவன் என்னத்த வாயினால சொல்றானோ அது நடந்துடும். அதனால இவன் என்ன பண்ணா, பாலாம் நீ என்ன வாயில சொல்றியோ நடந்துரும், பாரு மூட்டை ஃபுல்லா கோல்டு கொடுக்கறவன், மூட்டை ஃபுல்லா கோல்டு உனக்கு தான், நீ என்ன பண்ணணும், வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சிரு, நீ சபிச்சிட்டீன்னா நான் அவங்கள ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு. அவரு சரி நான் போறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன், ஆண்டவர்கிட்ட அவர் உறவு இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் போவாதன்னாரு, முதல்வாட்டி திருப்பி வந்து கேட்டாரு நான் போட்டான்னு. சரி நீ போ, ஆனா ஆண்டவரே நான் போறேன், நீங்க சொல்றதான் நான் சொல்ல போறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நான் சொல்ல போறேன். ஆனா மனசுல அவனுக்கு என்ன, எப்படா அந்த மூட்டைய நம்ம வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்துல அவன் போனான். போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு கழுத மேல அவன் போகும்போது ஆண்டவர் அந்த கழுதையே பேசாருங்க, ஆண்டவர் அங்க நிக்கிறார், தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், யெகோவாவுடைய தேவதூதன் அங்க நிக்கிறார். என்னத்தை வச்சு நிக்கிறார் தெரியுங்களா, பட்டயத்தை வச்சு நிக்கிறார். இங்க பட்டயத்தை பாக்குறோம், அங்கேயும் கள்ள போதகத்துக்கு விரோதமா பட்டயத்தை வச்சு நிக்கிறார். நின்ன உடனே அவரு ஒரு காலம் பார்த்த உடனே சாஸ்தாங்கமா கீழே விழுந்து, அவரு ரொம்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள், அவர் என்ன சொன்னாரு, நீங்க சொல்றதான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க என்ன பண்ணாரு, மூணு வாட்டி சபிக்கலான்னு போறாரு. அவருக்கு பார்த்தா ஆசீர்வாதமா வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிற பதில ஆசீர்வதிச்சிட்டார். பாலாக்கு ஒரே கோபம், இதுக்கானா உன்னை கூப்பிட்டேன், உன்னை கூப்பிடாமலே இருந்திருக்கலாம், உனக்கு இவ்வளவு காசை நான் வச்சிருக்கும் போது நீ ஏன் இப்படி எனக்கு அநியாயம் பண்ற அப்படின்னா, இங்க பாரு இந்த தீர்க்க தரிசன விஷயம் உனக்கு தெரியாது. கடவுள் தான் என்ன கண்ட்ரோல் பண்றாரு தவிர நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தீர்க்க தரிசன விஷயத்துல ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அவனுக்கு அந்த காசு தேவை, அதனால அவன் என்ன பண்றான் தெரியுங்களா, உனக்கு ஒரு ஐடியா நான் சொல்லித்தரேன், ஐடியா நான் சொல்லித்தரேன். என்ன ஐடியா தெரியுமா, பெரிய ஐடியா, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க நான் சபிக்க வேண்டியதில்ல, கடவுளே அவங்கள சபிக்கும்படிக்கு ஒரு ஐடியா நான் அவங்க சொல்லித்தரேன். என்ன ஐடியா, இதான் கள்ளப்போதகம், இதான் கள்ளப்போதகம் நமக்கு செய்யும். நான் சபிக்க வேண்டியதுல கடவுளே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லித்தரேன். என்ன ஐடியா அப்படின்னா, நீ ஏன் அந்த கஷ்டத்தெல்லாம் செய்யற, நீ ஏன் அவங்கள சபிக்க, நான் ஏன் சபிக்கணும், கடவுளே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிற மாதிரி ஒரு ஐடியானா, மோவா அப்படின்ற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல பெண்ணுங்கனா அழகுனா அழகு அந்த மாதிரி அழகான பொண்ணு. அவர் என்ன சொன்னாரு, அந்த உன்னுடைய பியூட்டி குயின்ஸ் எல்லாம் நீ அனுப்பி விடு, அனுப்பி விட்டு அவங்கள நல்லா அலங்காரம் பண்ணி ஜோடனை பண்ணி அவங்களை அனுப்பி விடு, இஸ்ரவேல் ஜனங்களை போய் அவங்கள மயக்கும்படி அனுப்பி விடு. அவங்க அழகா வராங்க, நம்ம ஊர்ல இன்டர்நெட்லாம் வருது இல்லையா அசிங்கமா, அந்த மாதிரி அழகா வராங்க. வந்த உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்க அதை பார்த்து மயங்கிட்டாங்க. மயங்கி அந்நிய ஜாதியில கல்யாணம் பண்ணாத, அந்த தப்ப செய்யாதன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுங்க என்ன பண்ணுச்சு, நல்லா அவங்கள மயக்கி கூட்டு போய் அவங்க கடவுளை வணங்க வச்சு அவங்க கடவுள் சாப்பிடுற சாப்பாடுலாம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. என்ன ஆச்சு தெரியுங்களா, கடவுளுடைய கோபாக்கின அவங்களுக்கு வந்துச்சு. கடவுள் அவங்களை உண்மையாவே சபிச்ச, சபிச்சு ஒரு பெரிய வாத வந்து 25,000 பேர் செத்து போனாங்க. அந்த வாத ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்க ரெண்டு அந்த மோவா பொண்ணுங்களை கூட்டு வர, கூட்டு வந்து ஒரு இதுக்குள்ள கூட்டு போறாரு. அப்பதான் ஃபினயாஸ் அதை பார்த்துட்டு ஒரு ஈட்டியை எடுத்துட்டு போய் ஒரு குத்து குத்துறாரு. அந்த பொண்ணு அந்த ஆளு ரெண்டு பேர் வயிற்றுல வெளியே வெளியே வந்துருச்சு அந்த ஈட்டி. அந்த மாதிரி குத்த முத்தம் அந்த வாதம் நின்னுச்சு. இதுதான் பாலாம் செஞ்ச ஒரு காரியம். கள்ள போதமா இப்படிதான், கடவுள் டைரக்ட் பாவம் இல்ல, இன்டைரக்டா பாவம் செய்ய வச்சு கடவுளுடைய சாபத்தை நம்மளுக்கு வாங்கி தர்றது, நரகத்துக்கு நம்மளை தள்ளுறதுதான் கள்ள போதவனுடைய வேலை. அதைத்தான் இவன் செஞ்சதா, அதை செய்யும்படிக்கு இந்த சபையில சில போதகங்கள் வந்திருக்கிறதா அவர் சொல்ற. அந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு தெரியுங்களா, பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி இஸ்ரவேல் ஜனங்களே பயங்கரமா அழியறதுக்கு ஒரு காரணமா ஆச்சு. அதை வந்து இங்க நடக்கிறதா, கடவுளுடைய ஜனங்களை அழியறதுக்காக இங்க நடக்கிறதா நம்ம பாக்குறோம். இங்க எப்படி நடந்திருக்கலாம், இந்த சபையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஆட்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல இல்லைங்களா. எல்லாரும் வேலை செய்யும் போது அந்த யூனியன்ஸ் இருக்கும், கில்டு யூனியன், நம்ம ஒர்க் யூனியன் இருக்கு இல்லைங்களா. அந்த யூனியன்ஸ்ல அவங்க என்ன பண்ணணும்னா, நீ யூனியன்ல இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஆராதனை முறை ஆயுத பூஜைலாம் நம்மள கலந்துக்கணும்னு வாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அங்க நடக்கிற வாரத்துல நடக்கிற பூஜைகள்ல இவங்க எல்லாரும் கலந்துக்கணும், இல்லைன்னா அவங்க வேலை இல்லை. அந்த கலந்துக்கும் போது நீ என்ன பண்ணணும்னா, அங்க வந்து அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அந்த கோயிலுக்குள்ள பூஜை பண்ணிட்டு அழகா தாசிங்க உனக்கு இதுங்க எடுத்துட்டு வருவாங்க, பிரசாதத்தை. யார் எடுத்துட்டு வராங்க, பிரசாதத்தை. அந்த பிரசாதத்தை அந்த தாசி கிட்ட நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த தாசி கிட்ட நீங்க உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இத வந்து இதை பண்ண வேற ஒன்னும் பண்ண முடியாது, வேலை போயிடும். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சபையில, என்னவா பண்றது, பர்கமூல வாழணும்னா நம்ம வேற என்னதான் பண்ண முடியும், வேற வழி இல்ல, இதெல்லாம் கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டது, அதனால நம்ம செஞ்சுக்கலாம், அதனால நம்ம என்னதான் பண்ண முடியும், வாழணும். அது கலாச்சாரத்தின் படி இருந்துன்னா இயேசு தான் நம்ம நம்ம செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் அவர் செத்துட்டாரு இல்ல, அதனால நம்ம இதை செஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம இவ்வளவு பெரிய கஷ்டமான ஊர்ல வாழ்றோம், அதனால நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம், விக்கிரங்களுக்கு புசித்ததை சாப்பிட்டு அதை அங்கீகரிக்கும் போது என்ன செய்யணும், விபச்சாரத்திலயோ நம்ம ஈடுபடலாம், வேற என்ன பண்றது, இதுதான் நம்ம ஊரு, இப்படி இங்க பருகுமூல வாழணும், இதுதான் செய்யணும்ன்ற மாதிரி அந்த போதகம் சபைய பாதிக்க ஆரம்பிச்சு. உருப்படமா அந்த சபை கொஞ்சம் புளித்தாவே எல்லாத்துக்கும் கெட்டுறோம் அப்படி ஆச்சு. அதைத்தான் அவர் கடிந்து கொள்றார். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இது வேசித்தனமோ பேர் முதலா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றார், பேர் கூட இருக்கக்கூடாதுன்றார் பாருங்களேன். ஆனா இதுக்கெல்லாம் அவங்க ஒத்து போற, காம்ப்ரமைஸ் ஆகி ஒத்து போற மாதிரி அவங்க போனாங்க. 15வது வசனம் படிங்க, இன்னொரு போதகத்தை பத்தியும் அவர் சொல்றாரு.
அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் என்னிடத்தில் உண்டு.
நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம், யார் இவங்க நிக்கோலாய்? நமக்கு எபேசு பட்டணத்திலயும் இது வந்துச்சு, நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இவங்க போதகம் வந்து எபேசு சபையிலயும் இருக்கு. அதுல முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிக்கோலாய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலதான் பெரிய அதிசயம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:5 வசனத்தை படிச்சீங்கன்னா, அதுல 7 பேரை டீக்கன்ஸா செலக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 6:5 அதுல பேருங்க படிங்க, உங்களுடைய பேருங்களா.
இந்த யோசனை சபை எல்லாருக்குள்ளும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்த அனைவரையும் யூத மார்க்கத்து மைந்தனான அந்தியோக்கியா பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு.
யார் தெரிஞ்சுக்கிட்டாங்க? நிக்கோலாய். கடைசியில பாக்குறீங்களா, நிக்கோலஸ். அந்த மனுஷன் அவன் டீக்கனா பண்ணி இருக்கும் போது, அந்த மனுஷன் காலம் போற போக்குல இவர் ஒரு உள்ளுக்குள்ள இருந்த வர ஒரு ஓனாயாக தான் மாறிவிட்டு ஒரு கள்ள போதகத்தை, அவன் டீக்கனா இருக்கிறார் இல்லைங்களா, அந்த பேர் வந்துருச்சு அவருக்கு, அபேசு சபைக்கு போய் இவருடைய போதகத்தை பரப்பி பர்கமு சபையிலயோ இவருடைய போதகத்தை பரப்பினார். இவர் போதகம் என்ன? அந்தபடியே ஆரம்பிக்கிறார். அவர் போதகத்தை ஆரம்பிக்கும் போது எந்தபடியே? பாலாமுடைய போதகத்தின் படியே. அந்த பாலாமுடைய போதகம் எந்த மாதிரி பிஹேவியர் உங்களுக்கு கொடுக்குது, அந்த பிஹேவியர் படியே நிக்கோலாயும் போதிச்சு உங்களை கெடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்ற அந்த போதகம் அங்கேயும் வந்துச்சு. பாருங்களேன், கள்ள போதகம், அந்த போதகம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குதோ அதன்படி அதை நம்ம பிஹேவியரை பாதிக்கோங்க. நம்ம சில காரியங்களை கடவுளை பத்தி தப்பான எண்ணம், கேர்லெஸ்ஸான எண்ணம் வச்சிருக்கிறது. இந்த டிவியில வர ஆளுங்க, அவனுங்க விடுற கதைங்க, இது அதெல்லாம் கேட்டு நம்ம மைண்ட குழப்பிக்க கூடாது. சுத்த ஆரோக்கியமான பிரசங்கத்தை, வேதத்தை மாத்திரம் படிக்கிறவர்களா இருக்கணும், இல்ல நம்ம மூளை கெட்டு போவோம். அதன்படி நம்ம வாழ்க்கையில நம்மளை அறியாமலேயே நம்ம வாழ்க்கையில தப்புங்க இருந்துகிட்டு இருக்கோம் பழைய போதகங்கனால. இவங்க பாருங்க அப்படி போய் அழிஞ்சு போறாங்க. கள்ள போதகத்தினுடைய பயங்கரம் நம்ம பாக்குறோம். சரி, இதுல நம்ம ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கணும். இதெல்லாம் திட்டுறாரு இந்த சபையில, அவர் என்ன சொல்றாரு? அந்தபடியே உங்க படிங்க அந்த வசனம் ஆரம்பத்துல இருந்து. உன்னிடத்தில் உண்டு. எல்லாரையும் திட்டல அவரு, உண்மையான சபை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மெம்பர்ஸ்ல சில பேர் வந்து தப்பான போதகத்தை அவங்க கை கொண்டுகிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, அவங்க பிஹேவியரு வேக்கிரங்களுக்கு பிடிக்கிறது. ஏன்பா ஆண்டவர் தான் இங்க சொல்லி கொடுக்கிறார்கள், அப்படியே இருக்கக்கூடாதுன்னு அவங்க தப்பா அந்த போதகத்தை கேட்டு மனசுல வச்சுக்கிட்டு அதன்படி நடந்துகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம தப்பான நடக்கைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்கு காரணமே எப்போ படிச்ச தப்பான போதகங்க தான். அதெல்லாம் நம்ம விடவே விடாது. சத்தியத்தை படிச்சு படிச்சு வளர்ந்து அதெல்லாம் கழிந்து போட்டா தான் முடியும். ஆண்டவர் ரெண்டு விஷயத்துக்கு குளித்த அப்பன்னு அப்பவும் சொல்றாரு தெரியுங்களா பைபிள்ல. ஒன்னும் பாவம், இன்னொன்னுக்கு எது சொல்றாரு தெரியுங்களா? பரிசேயருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க, சதுசேயருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க, ஏரோதுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கன்ற இன்னொரு காரியத்தை ஆண்டவர் புளித்த மாவு பயன்படுத்துறது கள்ள போதகத்தை. ஏன்னா அது கொஞ்சமா இருந்தாலும் பெரிய டேமேஜ் அது பண்ணும். இது ரெண்டு தான் நரகத்துக்கு கூப்பிட்டு போகணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கள்ள போதகத்தை பத்தி. சரி, அவங்கள அவங்க டீல் பண்ணல, அது 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 பெரிய தப்பா அவர் பாக்குறார். அதுதான் நம்ம பாக்கலாம். நம்மளையும் சில பேர் ஏன்னாப்பா, ஒருத்தர் ஒரு டைம்ல கேட்டார், என்னப்பா எப்ப பாரு நீ கள்ள போதகம் கள்ள போதகம் கள்ள போதகம் சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம ஊழியக்காரங்கள்லாம் நம்ம அப்படி பேசக்கூடாதுப்பா, ஊழியக்காரங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது தப்பா பேசக்கூடாதுன்னு. ஏன்னா அப்படி அதெல்லாம் ஒன்றும் நல்ல அவசியமா அதெல்லாம் பேசுறதுன்றது ரொம்ப அவசியம்ங்க. உண்மையான ஒரு பாஸ்டர் இருந்தா, நான் சொல்றேன், உண்மையான நம்ம மேல அன்பு இருக்கிற, நம்ம ஆத்மா மேல அக்கறை கொள்ள இருக்கிற பாஸ்டரா இருந்தா அவங்க கள்ள போதகத்தை பத்தி எச்சரித்து நம்ம ரொம்ப சொல்லுவாங்க. இயேசு சொன்னாரு, அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க இல்லைங்களா. உண்மையான போதகருடைய ஒரு வேலை என்ன தெரியுங்களா, நெஹேமியா காலத்துல அவர் ஒரு கையில வந்து அந்த ஆலயத்தை கட்டுறாரு, இன்னொரு கையில பட்டயத்தை வச்சு சண்டை போடுறாங்க. அப்படிதான் இருந்தாங்க. ஒரு உண்மையான பாஸ்டருடைய போதகருடைய வேலை என்ன தெரியுமா, ஒரு கையில சத்தியத்தை சொல்லி கொடுத்த அந்த சபையை கட்டணும், இன்னொரு கையில பட்டயத்தை வச்சு கள்ள போதகத்தை பத்தி எச்சரித்து ஜனங்களுக்கு அதுக்கு விரோதமா சண்டை போடணும். அதுக்காக போராட நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு. கள்ள போதகத்துக்கு விரோதமா போராட நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு விரோதமா போர் செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், சத்திய போர் செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால அதை பத்தி நம்ம தயங்க கூடாது. சரி, இவங்களுக்கு கொடுக்கற கட்டளையை நம்ம பார்ப்போம். பதினாறாவது வசனம்.
நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன்.
நீ மனம் திரும்பு. ஏன் மனம் திரும்பணும்? யார் மனம் திரும்பணும்? சபையார் எல்லாருமே. ஏன்னா கள்ள போதகத்தை பொறுத்து இருக்கிறது பாவம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? கள்ள போதகம் போனா போட்டோன்னு இருக்கிறது பாவம். ஆண்டவர் பாவமா பாக்குறாரு. அதுக்காக நீ திருந்து, அதுக்காக மனம் திரும்ப மாத்து. இன்னுமே அதுக்கு பொறுத்துக்காத, கள்ள போதகத்தை சபையில பொறுத்துக்காத. அப்படிதான் ஆண்டவர் அதுல பார்த்து சொல்றாரு. ஏன்னா அது சாபத்தை கொண்டு வரும், சபைய அழிக்கும். நான் இல்லன்னா நான் சீக்கிரம் வரப்போறேன், வந்து என்ன பண்ண போறேன், பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். அதை பார்த்தா பயமா இல்ல நமக்கு? ஒரு சபை கள்ள போதகத்தை பொறுத்து கொள்ள கூடாது. யுத்தம் பண்ணுவேன், பட்டயத்துல நான் வரப்போறேன். அந்த பாலாமுக்கு பட்டயத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி ஆண்டவர் அவர் பட்டயத்தை எடுத்துட்டு வரப்போறேன் அப்படின்றார். எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஒரு ரவுடி நம்மள மிரட்டுறான்னு வச்சுக்குவோம், இந்த நைட்டு வரண்டா கத்தி எடுத்துட்டு வர, உன்னை கவனிச்சுக்கிற, இன்னைக்கு நைட் எப்படி இருக்கிறன்னு நீ பாத்துக்கிற, உன்ன மிரட்டினாவே நம்ம எவ்வளவு பயந்துடுறோம். பயப்படுறதுல நான் பயந்துருவாங்க, ரொம்ப பயந்துருவேன். நாங்க உயிர் தெளிந்த மகிமைப்படுத்தப்பட்ட எல்லா மகிமை உள்ள கிறிஸ்து பட்டயத்தை எடுத்துட்டு வர்றாருன்னா நடுங்க வேணாமா நம்ம? வெறும் இந்த ரவுடி எல்லாம் உடம்பதான் அடிச்சு போட முடியும், நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்துல தூக்கி போடக்கூடிய வல்லமை உள்ள ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னார்னா அது எவ்வளவு துண்டு துண்டு ஆக்கிட மாட்டார், எவ்வளவு பெரிய பயங்கரமா இருக்கணும். அது கள்ள போதகத்துக்கு அப்படி வரேன்றார். ஆண்டவருடைய சபையில இருந்துட்டு கள்ள போதகத்தை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது பெரிய பயங்கரம், பெரிய பயங்கரம் பாருங்க. அதுக்குத்தான் அவர் அப்படி வரேன்ற. எவ்வளவு சீரியஸா ஆண்டவர் கள்ள போதகத்தை பாக்குறாரு இத பாருங்கள. அதனால அதுதான் அவர் கண்டிக்கிறார். நம்ம என்ன இதுல இருந்து படிச்சுக்கணும்? ரெண்டு மூணு பாடத்தை படிச்சுக்குவோம், படிச்சுட்டு அதை கடைசியா முடிப்போம். முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய சபையில நம்ம இருக்கிறோம்னா நம்முடைய கொள்கை என்னவா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறை என்னவா இருக்கிறது. ஒருவேளை மோவா பெண்ணுங்க மாதிரி நமக்கு வரமாட்டாங்க, ஆனா நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம பாக்குற டிவியில பார்க்கும் போது அசிங்கமான காட்சிகளை நம்ம எப்படி பாக்குறோம், அதெல்லாம் என்ன பாலிசி நமக்கு, உடனே ஆஃப் பண்ண பாக்குறோமா, என்ன பண்ண பாக்குறோம், இல்ல இன்டர்நெட் நம்ம பிள்ளைங்க கிட்ட விட்டுறோம்னா அதுல வெறும் அசுத்தம் நம்ம எதிர்பார்க்காதனாலும் நம்மள வந்து கேட்டு இன்வைட் பண்ற மோவ பொண்ணுங்க அங்கேயும் வரும். அதுக்கு நமக்கு என்ன பாலிசி இருக்கு? அதுல எல்லாம் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் பட்டயத்தை எடுத்துட்டு வர்றன்றார். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. இன்னொன்னு விக்ரம், விக்ரம் விக்ரம்னா என்ன, நம்ம ஒன்னும் சிலையை வச்சு கும்பிடாம இருக்கலாம், சிலை வச்சு கும்பிடாம இருக்கலாம், ஆனா நமக்கும் விக்ரம் இருக்கு. என்ன, இன்னைக்கு காலையில பார்த்தோம் இல்லைங்களா, ஆண்டவருக்கு முதல் இடம் நம்ம கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய முதல் இடத்தை எதெல்லாம் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோ அதெல்லாம் விக்ரம். யோவான், இந்த யோவான் முதல் நிருபம் எழுதினார். அந்த முதல் நிருபத்துல கடைசி வசனம் என்ன தெரியுங்களா, கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறார். படிங்களா ஒன்னு யோவான் கடைசி வசனம்,
நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக.
உங்களை காத்துக் கொள்ளுங்க, விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை, அதான் அதான் முடிச்சுட்ட கடைசியில சொல்றேன்பா, விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை பாத்துக்கங்க. ஏன், ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். உன் வீடு உனக்கு விக்ரமாகலாம், குடும்பம் உனக்கு விக்ரமாகலாம், புள்ள விக்ரமாகலாம், வேலை விக்ரமாகலாம், அது எதுக்குமே இல்ல, ஆண்டவருக்கு முதல் இடம் கொடு அப்படின்றத நான் பாக்குறேன். சரி, அவர் கடைசியில கொடுக்குற கட்டளை அவன் பார்த்து மனம் திரும்புன்னு அவங்களுக்கு கடைசியில கொடுக்குற ஆலோசனையை பார்த்து முடிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கப்படுவான். ஏன் அப்பா, ரொம்ப கவனமா கேளு. காதுள்ளவன் சபைகளுக்கு சொல்றதை கேள். உனக்கு இருக்கிறது ஒரே ஆத்மா தான், நீ வாழ போறது ஒரே வாட்டி தான், உனக்கு இருக்கிற ஒரே அதுல ஏதாவது கள்ள போதத்துல மாட்டி இதுல ஏதாவது நீ அழிஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நித்திய நரகம் தான் வரப்போகுது. கேளு, இது ரொம்ப சீரியஸா நான் பாக்குறேன். நான் ஜோக் பண்ணிக்கிட்டு இல்ல, நான் கத்தி எடுத்துட்டு வரேன் மிரட்டுற ஆள் இல்ல, சீரியஸா எடுத்துக்க. இது கள்ளப்போதகம் ரொம்ப டேஞ்சர், கவனமா கேளு, சபைகளுக்கு சொல்லுகிறத கேளு. நான் அவசியமா உன்னை மிரட்டிக்கிட்டு இல்ல. படிங்க தொடர்ந்து.
ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை குசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது.
அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தோடு முடிக்கிறார். என்ன வாக்கு தள்ளும்? உங்களுக்கு சோதனை இருக்கு, சாத்தானுடைய இதுல தான் இருக்கிறீங்க, மனம் திரும்பணும். நீங்க மனம் திரும்பி அவங்களை உடனே நீங்க டீல் பண்ணணும். அந்த கள்ள போதுக்கு தான் நீங்க அலோ பண்ண கூடாது. கடைசியில முடிக்கும் போது ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். அதுல என்ன பார்த்தோம்? ரெபேசிய சபைக்கு என்ன சொன்னாரு? ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறேன். ஸ்மிருதா சபைக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன். அதெல்லாம் பரலோகத்துல இருக்கக்கூடிய மகா பெரிய சொல்லி முடியாத இன்பங்களை பத்தி அவர் சொல்லுது. பரலோகத்தின் வெகுமதிகளை பத்தி அவர் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? மறைந்திருக்கிற மண்ணா, அது என்னது? மறைந்திருக்கிற மண்ணா, மறைந்திருக்கிற மண்ணா அப்படின்னா மண்ணானா நமக்கு தெரியும் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோசே என்ன பண்ணாரு, அதுல சில கொஞ்சம் மண்ணா எடுத்து அதை உடன்படிக்கை பெட்டியில அவர் வச்சு வச்சாரு. அது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளமா. அந்த மாதிரி மறைந்திருக்கிற மண்ணா அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு இருக்கிறது அன்னைக்கு சாப்பாடு, சாப்பாடு கஷ்டமா இருக்கலாம். அவங்களுக்கு இருந்தா போய் அந்த கோயில்ல சாப்பிட்டோம்னா நல்ல ஃப்ரூட்ஸ், நல்ல சாப்பாடு, நல்ல கறி பிரியாணி அதெல்லாம் அந்த பிரசாதத்துல போட்டு அந்த வேசித்த. ஆனா அதெல்லாம் செய்யாம நீ திருப்பி பசியா வீட்டுக்கு வானா, அவங்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை நீ மேற்கொண்டினா, அதை நீ மேற்கொண்டினா அதெல்லாம் உண்மையான திருப்தியை கொடுக்காது. அந்த வேசிங்கெல்லாம் உண்மையான திருப்தி, தாசிங்கெல்லாம் திருப்தியை கொடுக்காது. எவ்வளவுதான் அதுல போனாலும் உனக்கு திருப்தியே கிடைக்காது. உண்மையான திருப்தியை கொடுக்கக்கூடிய மண்ணாவ ஆகாரத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்றாரு. அவங்களை என்கரேஜ் பண்ணும்படிக்கு அதெல்லாம் பார்த்து நீங்க மயங்கி அது திருப்தி எத்தனை பண்ணாலும் திருப்தியே கிடைக்காது. அதனால நான் உண்மையான திருப்தி, அதை மேற்கொள்ளு. நீ அதை செய்யாம அந்த பாவத்தை மேற்கொள்ளு. நான் உனக்கு உண்மையான மறைந்திருக்கிற மண்ணாவை கொடுக்கறேன். மறைந்திருக்கிற மண்ணா இயேசு சொன்னார், நானே ஜீவாப்பம். இயேசுவோடு இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத திருப்தியான ஒரு ஐக்கியத்தை, அந்யோன்யத்தை நான் கொடுக்கிறேன். உண்மையான திருப்தி கொடுக்கக்கூடிய மண்ணாவை நான் உனக்கு கொடுக்கறேன். மேற்கோள், மறைந்திருக்கிற மண்ணாவை கொடுக்கிறேன். அடுத்தது,
அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அதை கூடாதுமாய் புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று.
சரி, வெண்மையான கல்லுனா அந்த காலத்துல வந்து உங்களை பர்த்டேக்கு இல்ல ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு உங்களை கூப்பிடணும்னா இன்விடேஷன் தான். நம்ம வீடு வீடா இப்ப இன்விடேஷன் கொடுக்கறோம். அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்லை கொடுத்து, ஒரு கிறிஸ்டல் கல் மாதிரி கொடுத்துட்டு அதுல உங்க பேரை போட்டு கொடுப்பாங்க. அதுதான் என்ட்ரி பாஸ். பெரிய விருந்து இருந்துச்சுன்னா, பெரிய கிராண்ட் விருந்து இருந்துச்சுன்னா அதான் என்ட்ரி பாஸ். அதை காமிச்சிங்கன்னா உள்ள விடுவாங்க. இவர் என்ன சொல்றாரு? நீ அதை மேற்கொள்ளுகிறவனுக்கு பரலோகத்துக்கு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கறவனுக்கு. அதுல யாருக்குமே தெரியாத ஒரு விசேஷமான, இது வரைக்கும் அது இயேசு பேர் தான் இருக்கலாம், விசேஷமான பேர் அதுல நான் போட்டு உனக்கு கொடுக்கறேன். நீ இதை மேற்கொள்ளுகிறவனா இருந்தா எத்தனையோ பேரை நான் பார்த்து சொல்ல போறேன், உங்களை அறியேன்னு நான் சொல்ல போறேன். அவங்க பரலோகத்துக்கு வரவே முடியாது. ஜட்ஜ்மெண்ட் டே முடிஞ்ச பிறகு பரலோக கதவு திறக்க போகுது, அவங்க என்ட்ரே ஆக முடியாது. ஆனா நீ வர முடியும். அதுக்கு என்ட்ரி பாஸ் இப்பவே நான் கொடுக்கறேன். மேற்கொள்ளுகிறவனா நீ, அது மேற்கொள்ளுகிறவனா இருந்தா உனக்கு என்ட்ரி பாஸ் இன்னைக்கே இருக்கிறது அப்படின்றாரு. நம்ம எல்லாரும் தேவனுடைய கிருபையினால இந்த சபை கொடுத்த கட்டளைகள், இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து முதலாவது நம்ம கள்ள போதகத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பயங்கரமா நம்மளை அழிச்சு போட்டுரும். அதன்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற அநேக அலங்கோலங்க சத்தியத்தினால இல்ல, கள்ள போதகத்தினால இருக்கிறது. அதை விட்டு உடனே நம்ம வெளியே வரணும். உடனே மனம் திரும்ப கத்தி எடுத்துட்டு வர, இவ்வளவு காலம் நான் பேசாம இருந்த, காணாம போல இருந்த, இருக்காத. இன்னுமே கேர்ஃபுல்லா இரு, இன்னுமே எச்சரிக்கையா இரு. அதுக்கு இடமே கொடுக்காத. ஒரே ஆத்மா தான், ஒரே வாழ்க்கை தான், முடிஞ்சா போச்சு. அதை நீ மேற்கொண்டு வந்தீன்னா உனக்கு மறைந்திருக்கிற மண்ணாவ, அதுல இல்லாத, அது திருப்தி செய்யாத கள்ள போதக என்ன திருப்தி கொடுக்க முடியும்? அது இல்லாத திருப்தியை கொடுக்கறேன், பரலோகத்துக்கு என்ட்ரி பாஸ கொடுக்கற உனக்கு அப்படின்றார். சரி, நம்ம எல்லோருக்கும் தேவன் அந்த கிருபையை கொடுக்கட்டும். ஜெபம் செய்வோம்.